நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி. நேயர்களே, இன்னைக்கு இன்டர்நேஷனல் எனர்ஜி கன்சர்வேஷன் டே. இந்த நாளில் எனர்ஜி, அதாவது ஆற்றல் அப்படின்னா என்ன, எப்படியெல்லாம் நமக்கு இது கிடைக்குது, நமது சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாத வகையில் ஆற்றலை எவ்வாறு உற்பத்தி செய்யலாம், இப்படி பல்வேறு விவரங்களை கூறுவதற்காக வந்திருக்கின்றார் நமது பல்கலைக்கழக வேளாண் பொறியியல் கல்லூரி ஆற்றல் மற்றும் சுற்றுச்சூழல் துறை மாணவர் ஜே சம்பத்குமார். வாருங்கள், அவர் என்ன சொல்கிறார் என்று கேட்போம்.
வணக்கம். டிசம்பர் 14 நாள் இன்டர்நேஷ்னல் எனர்ஜி கன்சர்வேஷன் டே, அதாவது சர்வதேச ஆற்றல் சேகரிப்பு தினம் கொண்டாடிட்டு வராங்க. நம்ம இப்போது எனர்ஜி, அதாவது ஆற்றல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு ஆற்றலை யாராலையும் உருவாக்கவும் முடியாது, அதே நேரத்தில் அழிக்கவும் முடியாது. ஒரு ஆற்றலை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பரிமாற்றம் பண்ணலாம். அதை தான் நம்ம சயின்டிஸ்ட் கூட சொல்லியிருப்பாங்க, எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டிஸ்ட்ராய்ட், பட் இட் கேன் பி டிரான்ஸ்ஃபார்ம் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் டு தி அனதர். ஆற்றல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மனிதன் முதன் முதல்ல தோன்றும் போதே ஆற்றல் அப்படிங்கிறது அவங்க கூட சேர்ந்து உருவான ஒரு விஷயம். ஆற்றல் உருவாக்கத்திற்கும் அதனை பயன்படுத்துவதற்கும் நம்ம இயற்கை விஷயங்கள்லேருந்தே எடுத்துக்கலாம். இது வந்து அன்றாட வாழ்க்கைக்கும் ஒரு மிகப்பெரிய தேவையாக இருக்கும். முதன் முதல்ல மனுஷன் எப்படி ஆற்றலை கண்டுபிடிச்சான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெருப்பு அப்படிங்குற ஒன்று அத்தியாவசியமான ஒரு பொருளாக இருந்தது. எப்போ அவன் உணவுக்கு ஒரு பதப்படுத்த வேண்டிய ஒரு நிலையும், ஒரு வெப்பத்தை உண்டாக்கி குளிர் காயறது மற்றும் அன்றாட சாப்பிட வேண்டிய சாப்பாட்டில் ஒரு ருசியை கண்டுபிடிச்சானோ, அதே நேரத்தில் அவன் அந்த வெப்பத்தை, அதாவது நெருப்பை உருவாக்கினான். அதன் மூலியம்தான் ஆற்றல் உருவானது அப்படின்னு பல சயின்டிஸ்ட், அதாவது விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நிலக்கரி, மரத்திலிருந்து அந்த நெருப்பை பயன்படுத்தி மரங்கள் மரத்துகள்கள் இதெல்லாம் எரித்தான். அதிலிருந்து வந்தது கரி. அந்த கரியை யூஸ் பண்ணி வெப்பத்தை எப்படி இதமாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, காற்றாலை, அந்த காற்றிலிருந்து எப்படி நம்ம ஆற்றல் எடுக்கிறது. அது மட்டும் இல்லாமல், ஆற்றல் வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய உடல்லே ஒரு அமைப்பாகவும் ஒரு சக்தியாகவும் இருக்குது. எல்லா செயல்களுக்கும் நம்ம ஒரு ஆற்றலை பயன்படுத்துகிறோம். அதாவது இப்போது நம்ம உடம்பில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, எந்த ஒரு செயலை ஒரு கையை அசைச்சாலும் இல்லை நடந்தாலோ, அது மூலயமா மில்லியன் கணக்கான ஏடிபி மாலிக்யூல்ஸ் அப்படிங்கிறது வெளிப்படுது. அதுதான் நமக்கு எனர்ஜியை கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல், என்சைம் நம்ம உடம்புக்குள்ளேயே இது வந்து உருவாகுது, நமக்கு இயற்கையான ஆற்றலையும் தருது. அதுக்கப்புறமா, வெப்பத்தினால் எப்படி ஆற்றல் உருவாக்கலாம் அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக மனிதன் கண்டுபிடிக்க ஆரம்பித்தான். அது மூலயமா தான் தொழில்நுட்பம் மிகவும் பெருகுனுச்சு. அதனால் நிலக்கரி மூலயமாகவும் வெப்பத்தை எப்படி எடுக்கிறது, அந்த வெப்பத்தின் மூலமாக ஷாஃப்ட் அப்படிங்கிற ஒரு பொருள், அதாவது மோட்டார்களாக இருக்கும், அது வழியாக செலுத்தி அதை டர்பைனாக மாற்றுறாங்க. அதாவது ஒரு வெப்பத்தை இன்னும் பெரிய அளவில் எக்ஸ்பேண்ட் பண்ணி விரிவாக்கம் செய்து அதிலிருந்து கிடைக்கிற ஒரு சின்ன ஆற்றலை யூஸ் பண்ணி நம்ம மிகப்பெரிய ஆற்றலாக மாற்றலாம். இதனால தான் 19 நூற்றாண்டின் வளர்ச்சிக்கு இது ஒரு பெரிய அனுபவமாக அவனுக்கு தோன்றியது. அது மூலயமா தான் இயற்கையாக கிடைக்கிற எரிவாயும் மற்ற பொருள்களும், பெட்ரோல், கச்சா எண்ணெய் போன்ற பொருள்களை உபயோகப்படுத்த ஆரம்பித்தான். அதாவது ஆற்றல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருவகைப்படும். புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், புதுப்பிக்க முடியாத ஆற்றல் போன்று இருவகைப்படும். புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெப்ப ஆற்றல், காற்றாலை மூலியமாக வர மின்னாற்றல், நதிகளிலிருந்து கிடைக்கிற ஆற்றல், சூரிய கதிர்களிலிருந்து வர ஆற்றல் மற்றும் அணு சிதைவுகள் அதனால் உண்டாகிற ஆற்றல், மேலும் இந்த மீத்தேன் வாயு வெளியேற்றினால் நம்ம அன்றாட வாழ்க்கையிலே பயன்படுத்துகிற கோபார் கேஸ் அது மூலயமா கிடைக்கிற ஆற்றல், அப்புறம் உயிரி எரிபொருள் மூலமாக கிடைக்கிற ஆற்றல், காய்கறி கழிவுகள் அது மூலயமா கிடைக்கிற ஆற்றல், இதெல்லாம் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல். புதுப்பிக்க முடியாத ஆற்றல் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா கச்சா எண்ணெய், அதிலிருந்து வரக்கூடிய பெட்ரோல், டீசல், நாப்தலின், மேலும் பல லைட் ஃபியூயல் கேஸ், ஹெவி ஃபியூயல் ஆயில்ஸ் இதெல்லாம் சொல்லுவோம், நிலக்கரி போன்றவை 95% புதுப்பிக்க முடியாத ஒரு ஆற்றல். நிலக்கரி மூலயமா மனிதன் பல வருட காலங்களாக ஆற்றலை எடுத்துக்கொண்டே வருகிறான். அதனால் பார்த்தீங்கன்னா ஆற்றல் குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது, நிலக்கரி முற்றிலும் அழிவதற்கும் வாய்ப்பு இருக்குது. விஞ்ஞானிகளின் கணக்கின்படி கச்சா எண்ணெய், நிலக்கரி போன்ற இயற்கை வளங்கள் மிகவும் குறைந்துவிடும். அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு எதுவுமே அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துகிற வாகனங்களுக்கு கூட நம்ம ரொம்ப சிரமப்படுவோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன செய்யணும், வழிமுறைகள் நம்மால் முடிஞ்சது என்னென்னு பார்த்திங்கன்னா, இப்போது ஆற்றல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை போக்குவரத்து மூலியமாகவும் வெப்ப கசிவு மூலியமாகவும் 18-25% ஆற்றல் வெளியேறுது. இது நம்ம அவ்வளோக்கா கட்டுப்படுத்த முடியாது. நம்மால் முடிஞ்சது என்னென்னா இதை வந்து பதப்படுத்தி வைக்கிறதும், ஒரு அமைப்பை இதுக்காக நம்ம உருவாக்கி நம்ம பாதுகாத்து வந்தோம்னா சுமார் 33% ஆற்றலை வருடந்தோறும் நம்ம பாதுகாக்கலாம். இதன் மூலியமாக பார்த்திங்கன்னா நம்ம வாகனங்கள் மூலியமாக வெளியேறுற நச்சு வாயு இதெல்லாம் கூட நம்ம தடுத்துடலாம். இது ஒரு சிறந்த முறையாகவும் நம்ம கையாளலாம். அடுத்ததாக நம்ம பார்த்திங்கன்னா ஆற்றலில் முன்னாடியே சொன்ன மாதிரி புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், காற்றாலை மூலியமாக நம்ம இந்தியா வந்து சுமார் 20,000 MW மேலே வருடந்தோறும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இதன் மூலியமாக நம்ம மின் உற்பத்தியை அதிகப்படுத்தலாம். இதோடைய பயன்பாடுகள் பார்த்திங்கன்னா காற்றாலை மூலியமாக கிடைக்கிறனால விலை குறைவாக இருக்குது, மாசுபடுதலை குறைச்சிக்கலாம், சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கும் இதை பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வெப்ப ஆற்றல், வெப்பத்தின் மூலமாக நம்ம எப்படி ஆற்றலை பெருக்கலாம் அப்படிங்கிறது இந்த வழிமுறை. ஹைட்ராலிக் ஃபிராக்சரிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பாறைகளை உடைத்து அதன் மூலமாக நம்ம எப்படி ஆற்றலை எடுக்கலாம் அப்படிங்கிறது. நம்ம பூமிக்கு அடியில் இருக்கிற சில வெப்ப குழம்புகளாக இருக்கும், அது கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பூமிக்கு நடியில் மிக நீளமாக சுமார் 100-200 m வரைக்கும் துளையிட்டு அதன் மூலமாக உள்ளே வந்து வெப்பமான நீர் கிடைக்கும். அந்த நீர் பார்த்திங்கன்னா அது வந்து வெப்பமாக மாறிடும். இந்த வெப்பத்தின் மூலமாக நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி என்ஜின்ஸ், டர்பைன்ஸில் இதை செலுத்தும் போது அந்த வெப்பத்தின் ஆற்றலை பயன்படுத்தி மின்சாரத்தை அதிகமாக பயன்படுத்துவோம். இதோட வெப்பநிலை பார்த்திங்கன்னா 200-250 வரைக்கும் இருக்கனால நமக்கு வந்து வெப்ப ஆற்றல் வந்து அதிகமாக கிடைக்கும். அது மூலமா மின்சாரத்தையும் நம்ம அதிகமாக பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக கடல் ஆற்றல், அதன் மூலமாக நம்ம எப்படி ஆற்றல் எப்படி பெருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது கடலின் அலைகள் அதில் வீசக்கூடிய வேகத்தை பொறுத்து, அதனுடைய வெப்பநிலை பொறுத்து அதிலேருந்து எப்படி நம்ம ஆற்றல் எடுக்கலாம், அதாவது ஓடிஇசி அப்படின்னு சொல்லுவாங்க, ஓஷன் தெர்மல் எனர்ஜி கன்வர்ஷன். அந்த காற்றாலயத்திலிருந்து எப்படி ஆற்றலை பரிமாற்றம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முறையை நம்ம பயன்படுத்தலாம். நம்ம அண்டை மாநிலமான கேரளாவில் விலிங்கம் அப்படிங்கிற மீன்பிடி துறைமுகத்தில் சுமார் 150 MW மின்சாரம் வருடந்தோறும் இதனால் உற்பத்தி பண்ணுறாங்க. அடுத்ததாக நம்ம சூரியன்லேருந்து ஆற்றல் எப்படி எடுக்கிறோம் அதை பற்றி பார்க்கலாம். சூரியன் மூலமாக நம்ம சோலார் பேனல்கள் பயன்படுத்தி அதன் மூலமா வரக்கூடிய ஃபோட்டான்ஸ் அப்படிங்கிற ஒரு சின்ன ஆற்றலை பயன்படுத்தி எப்படி நம்ம சேகரிக்கலாம், அந்த பேனல்களை ஆற்றலை சேகரிக்கலாம். அது 5×10^20 kcal ஆஃப் ஆற்றல் சேகரிக்கலாம். அதோடைய பயன்பாடுகள் பார்த்திங்கன்னா உலகளாவியில் மிகவும் முக்கியத்துவமான ஒரு ஆற்றலாக இது கருதப்படுகிறது. மேலும் இதனால் நமக்கு எந்த ஒரு சுற்றுச்சூழல் பாதிப்பும் கிடையாது. அது இல்லாமல் ஃபோட்டோ சிந்தசிஸ், அதாவது நம்ம செடி கொடிகள் பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை, அதாவது ஒளிச்சேர்க்கை, இதுவும் நம்ம பூமியில் செயல்படுறதுக்கு சூரியன் வந்து மிக முக்கியமான ஒரு ஆற்றலாக தேவைப்படுது. சூரிய ஆற்றல் மூலம் பாதிப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. நம்ம நிலக்கரி மூலமாகவும் மற்ற கச்சா எண்ணெய் போன்றவை பயன்படுத்தி அதன் மூலமாக வெளியேற நச்சு வாயு அதன் போலவும் இது இருக்காது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது அணுச்சிதைவுகள் மூலம் எப்படி ஆற்றல் எடுக்கலாம், நியூக்ளியர் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சின்ன அணு அது வந்து பிரிஞ்சு பம்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு அணு இன்னொரு அணு மேலே மோதி அதன் விளைவாக உருவாகிற ஒரு சின்ன சின்ன அணுச்சிதைவுகள் ஒரு ஆற்றலை உருவாக்கும். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஆட்டம் பாம் இதில் யூஸ் பண்ணுற ஒரு தொழில்நுட்பம் யுரேனியம் அப்படிங்கிற ஒரு ஐசோடோப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுலேருந்து ஆற்றல் சிதைவு ஏற்படும். அதனால் ஒரு நியூட்ரான் வந்து பம்பான்மெண்ட் ஆகும், ஒரு அணு இன்னொரு அணு மேலே மோதி அதை வந்து ஒரு பெரிய செயலாக பெருகும். இதனால் நமக்கு மற்ற ஆற்றலை ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த ஆற்றல் பன்மடங்கு அதிகமாகவும் நமக்கு கிடைக்கிது. இதனால் வந்து என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அணு சிதைவுகளால் உண்டாகிற கழிவுகள் நமக்கு பாதிப்புகளாக இருக்கும். மற்றபடி இதோடைய முறையும் இதோடைய ஆற்றல் வந்து மற்ற எந்த ஒரு ஆற்றலையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது பன்மடங்கு அதிகமாக கிடைக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பயோகேஸ் ஆர் கோபார் கேஸ் அப்படிங்கிறத மாடுகள்லேருந்து கிடைக்கிற சாணம் அதன் மூலியமாக எப்படி ஆற்றல் எடுக்கலாம், அதன் மூலியமாக வெளியேற மீத்தேன் வாயு அதனால் நமக்கு எப்படி ஆற்றல் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து ஆக்சிஜன் இல்லாமல் செயல்படக்கூடிய ஒரு ஆர்கானிக் ப்ராசஸ் இந்த ப்ராசஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாட்டு சாணம் அதிலிருந்து வெளியேறக்கூடிய மீத்தேன் வாயு அதனால் ஆற்றல் நமக்கு கிடைக்கிது. இதன் மூலிமா 20% வருடந்தோறும் நமக்கு கிடைக்கிது. இது வந்து இயற்கை முறையாகவும் நமக்கு கிடைக்கிது. பூட்டேன் மற்றும் கேசோலின் போன்ற கச்சா எண்ணெய் போன்ற பொருட்களிலிருந்தும் இது அப்பாற்பட்டதாக இருக்கும். அதுவும் இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒரு முறை. மற்ற கச்சா எண்ணெய்கள் போன்ற பொருட்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது இது 43% அதிக ஆற்றல் நமக்கு கிடைக்கும் இயற்கையாகவே. இதை நம்ம உரமாக பயன்படுத்தும்போது விவசாயத்தில் எந்த ஒரு பாதிப்பும் நமக்கு ஏற்படாது. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஆற்றல் பார்த்திங்கன்னா ஹைட்ரஜன் மூலமாக கிடைக்கக்கூடிய ஆற்றல். வருங்காலத்தில் மிகவும் முக்கியமாக பேசக்கூடிய ஒரு ஆற்றல்கள் இதுவும் ஒன்று. ஹைட்ரஜன் வந்து ஒரு மாற்று எரிபொருளாக நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம பயன்படுத்திட்டு வர கச்சா எண்ணெய்க்கு பதிலாக அதை பயன்படுத்தலாம். ஹைட்ரஜனை நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அது வந்து ஒரு நச்சு தன்மையற்ற நம்ம பயன்படுத்துறதுக்கும் மிகவும் எளிதாக பிரியக்கூடிய தன்மையுடையதாகவும் இருக்குது. அப்புறம் ஹைட்ரஜன் எடுத்துட்டிங்கன்னா அதோட மாஸ் எனர்ஜி அதிகமாக இருக்கனால ஆற்றல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கனால எரியூட்டும் திறனும் 2.5% மற்ற எரிபொருளை விட கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் ஹைட்ரோ கார்பனாக இருக்குது. அது 4.5% எத்தனாலை விட நல்லா எரிபொருளாக இருக்கும் மற்றும் 6 எத்தனாலை விட எரியூட்டும் திறன் கொண்டது. மேலும் அதோட எஃபிஷியன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆற்றல் பரிமாற்றம் பண்ணும்போது அது 30-35% அதிகமாக கொடுக்கும். நம்ம இப்போது அன்றாடம் பயன்படுத்திட்டு வர கச்சா எண்ணெய் பார்க்கும்போது 20-25% தருது. ஆனால் நம்ம ஹைட்ரஜன் எடுத்துக்கிட்டோம்னா 30-35% வரைக்கும் அதிக திறன் வாய்ந்ததாக இருக்கும். இப்போது நம்ம சூரிய ஆற்றல்லேருந்து அதில் வந்து சோலார் பம்புகள் அதை நம்ம வந்து கொஞ்சமாக தான் பயன்படுத்திட்டு வரோம். கவர்மெண்ட் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அந்த பயன்பாட்டில் விரிவுபடுத்தணுங்கிறதுக்காக சப்சிடி வழங்குறாங்க. அதாவது ஒரு 10% சப்சிடி வழங்குறாங்க. அந்த சோலார் பம்புகள் சூரிய ஒளியின் மூலமாக ஆற்றல் உருவாக்குற பம்புகள் பார்த்திங்கன்னா 2 ஒன்று சர்ஃபேஸ் இன்னொன்று சப்மர்சிபிள். சர்ஃபேஸ் அப்படிங்கிறது நம்ம அடித்தளத்துக்கு மேலே பயன்படுத்துகிற பம்புகளை சர்ஃபேஸ் பம்ப் அப்படின்னு சொல்லுவோம். மற்றொரு பார்த்திங்கன்னா நீருக்குள்ளே அதாவது மூழ்கி இருக்க நிலையில் இருக்கிறத சப்மர்சிபிள் பம்ப் அப்படின்னு சொல்லுவோம். இதோட சர்ஃபேஸ் பம்புகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வருடந்தோறும் 2.4 MW மின்சாரத்தை சூரிய கதிர்களிலிருந்து ஆற்றலாக எடுத்துக்குது. அது இல்லாமல் இது வந்து மாசுபடுத்துறதையும் ஓரளவுக்கு குறைக்குது. அதாவது நம்ம பூமி வெப்பமாகறதுக்கு முக்கிய காரணமான கார்பன் டை ஆக்சைடு நச்சுவாயு வந்து 2.11 மில்லியன் டன் அளவுக்கு குறைக்குது. அதே மாதிரி சப்மர்சிபிள் பம்புகள் எடுத்துட்டிங்கன்னா அது வருடந்தோறும் 3.6 மெகாவாட் மின்சாரம் ஆற்றலாக எடுத்துக்குது. மற்றும் அந்த கார்பன் டை ஆக்சைடு சொன்ன மாதிரியே 3.17 மில்லியன் டன் அளவுக்கு குறைக்க உதவுது. இதனால் நம்ம பூமி வெப்பமடைதல் கூட ஒரு அளவுக்கு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பக்கத்து மாநிலமான கேரளா எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து இப்போது ஒர்க்கிங் ஹவர்ஸ் சொல்கிறோம், அதாவது வேலைக்கு போகிற சில மணி நேரங்கள் அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து அதிகமாக இருக்குது. அவங்க வீட்டில் பயன்படுத்துகிற நேரத்தை விட அந்த நேரம் அதிகமாக இருக்குது. அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மின் தடையை உருவாக்குறாங்க. அதனால் அவங்களுக்கு எப்போ மின்சாரம் அதிகமாக தேவைப்படுதோ அப்போ மட்டும் அதை பயன்படுத்திட்டு மற்ற நேரங்களில் மின் தடை உபயோகப்படுத்தினால அவங்களுக்கு மின்சாரம் உபயோகப்படுத்தல அளவு குறையுது. அதே மாதிரி ஆற்றலையும் ஓரளவுக்கு சேமிக்கிறாங்க. அதாவது இப்போது நம்ம வீட்டில் ஒரு சாதாரணமாக பல்ப் எடுத்துக்கோங்க, அது வந்து இப்போது சிஎஃப்எல் பல்ப் யூஸ் பண்ணுறோம், காம்பேக்ட் ஃப்ளோரசன் பல்ப்ஸ். அது என்ன பண்ணுதுன்னா நம்ம குறைஞ்ச அளவு ஆற்றல் எடுத்துகிட்டு நமக்கு ஒளியை வந்து மிக அதிகமாக கொடுக்குது. அதோடய விலை வந்து 120 ரூபாய். ஆனால் நம்ம அன்றாட யூஸ் பண்ணுற பல்பு பார்த்திங்கன்னா குண்டு பல்பு, அது வந்து ICB பல்ப் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது இன்கேண்டசன்ட் பல்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. அது சுமார் 15 ரூபா தான், விலை கம்மியாக இருக்குதுன்னு அதை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் அது வந்து வெப்ப கசிவு அதிகமாக கொடுக்குது, அதே நேரத்தில் நிறைய ஆற்றலை பயன்படுத்திக்குது. ஆனால் சிஎஃப்எல் பல்ப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஆற்றலை கொஞ்சமாக எடுத்துகிட்டு நமக்கு வெளிச்சத்தை அதிகமாக கொடுக்குது. அதனால் நம்ம இந்த மாதிரி ஒரு மாற்று முறையை பயன்படுத்தும் போது ஆற்றல் அதிகமாக சேமிப்பாகும். இது போலவே நம்ம அன்றாட பயன்படுத்திட்டு வர பொருள் டிவி, ஃப்ரிட்ஜு, ஃபேன், பல்ப் அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பயன்படுத்தும் போது மட்டும் சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு, மற்ற நேரத்தில் நம்ம வெளியே எங்கேயாவது போகிறோம் இல்லைன்னா கொஞ்ச நேரம் மட்டும் இருந்துட்டு மற்ற நேரத்தில் எங்கேயாவது வெளியே போகிறோம் அப்படின்னா அதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆற்றலை வந்து இன்னும் மேம்படுத்துறதுக்கு வழிமுறைகளை எடுத்துக்கணும். அதன் மூலியமாக நமது வருங்கால ஆற்றலை சேமிக்கலாம், அதே நேரத்தில் ஆற்றல் அழிவையும் தடுக்கலாம்.
ஆற்றல் குறித்த பல்வேறு விவரங்களை நமக்கு கூறியவர் நமது பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரியின் ஆற்றல் மற்றும் சுற்றுச்சூழல் துறை மாணவர் ஜே சம்பத்குமார் அவர்கள். இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். crstnau107.4@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதுங்கள், அல்லது 0422-243-1055 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள்.
சமுதாய வானொலி நமக்கு இப்ப வந்தாச்சு, அதனால நாம் பெறுவோம் எத்தனை எத்தனை சேவை. ஸ்டூடெண்ட்ஸ், ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் இதுதானே தேவை. விவசாயத்தில் வளம் பெறவே இது ஒரு அரிய வாய்ப்பு. அதனாலே இப்போதே எல்லாரும் கேளுங்க 107.4
இ கம்யூனிட்டி எஃப்எம் 107.4.